ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர முனிய நமஹ, ஸ்ரீ வானாத்லமா முனிய நமஹ. ஸ்ரீசைல சதயாபாத்திரம் தீபக்தி ஆதி குணானுபம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யதா மாதரம் முனி ரம்யதா மாத்ரி யோகேந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்த சத்தா சத்தாதி ராமானுஜ முனிம்பதே நல்லயந்தோரி நாகநிபசனம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வெள்ளி புதுவர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பிறேன் அது காண்டுமே. இது ஆண்டாள் நாச்சியாருடைய ஆச்சாத்திர மொழி பாசுரம். இந்த பாசுரத்தை ஒரு பெரிய பிரமாணமாக கொண்டிருக்கிறார்கள் தமையனாரும் திருத்தம்பியாரும். அது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக தெளிவாக காணலாம். அதாவது எம்பெருமான ஆசிரியக்கணும்னு ஆறாம் பாசுரத்திலிருந்து பதினஞ்சாம் பாசுரம் வரைக்கும் 5 லட்சம் குடிப்பெண்களை எழுப்பிக் கொண்டு செல்கிறார்கள் பார்த்தோம். வேதம் வல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு அடியார்களை முன்னிட்டு பெரிய நல்ல விஷயத்தை பார்க்கும்போது அடியார்களோட போனோம். பகவத் விஷயம்னா எல்லாரும் கூட சேர்ந்து அனுபவிக்கணும், எம்பெருமான் குணத்தில் அதில் அழுந்திவிடக்கூடாது என்று பல காரணங்களை ஆறாம் பாசுர அவதாரிகளே தெரிவித்திருந்தார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். அந்த ரீதியில பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார்கள். இங்க செய்யாதன செய்யும் என்று பண்ண பிரதிகையை அனுஷ்டான பரியந்தமாக்க வேண்டுமரே. உகந்தருடைய நிலங்களில் உள்ளு போகும்போது கஷேத்ராதிபதிகளையும் துவாராத்தி அக்ஷரர்களையும் அனுமதி கொண்டு போக வேண்டும். ஸ்ரீ பகவத்தா சொல்லிய ரத்தியவர்கள் ஆயச்சிறுமியராய் அறிந்தவர்களே ஆகியும் உள்ளே புகிற விட வேண்டும் என்கிற ஆசையுடையவராகையாலே ஞானாதிகளுடைய அனுஷ்டானமும் கோல் விழுக்காட்டாலே பறிக்கிறது. அதாவது செய்யாதன செய்யும்னு ஆரம்பத்தில் இரண்டாம் பாசுரத்தை தெரிவித்தார்கள். பிரதி சங்கல்பம் பண்ணான், அதற்கு அனுகுணமாக அடியார்களை முன்னிட்டு அடியார்கள் எல்லாம் அழைத்து திரட்டி கொண்டு வந்தார்கள் கிருஷ்ணானுபவம் பண்றதுக்கு. சாஸ்திரத்துல அடியார்களோடு அந்தமில் பேரின்பத்திருந்தவன் ததிய சேஷத்துவம் பரியந்தம் பகவத் சேஷத்துவம் எல்லை நிலம். அதாவது எம்பெருமானுடைய எம்பெருமான் மீது பிராவண்யமும் அவன்பால் தீராத காதலும் அதுவே அவன்பால் கைங்கரியம் என்பது அவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியமாக அது எக்ஸ்டெண்ட் ஆறு பரிணமிக்கிறா போலே இவர்களுக்கு இந்த சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு படிச்சாளா ஆயர் சிறுமியராச்சே என்ற ஒரு கேள்வியை இந்த அவதாரிகையில் கேட்டுக்கொண்டு அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு பதில் தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார். ஆயர் சிறுமியரா அறிந்திலர்களே ஆயிருந்த சாஸ்திரம் அவளுக்கு தெரியாவிட்டாலும் கூட ஞானாதிகளுடைய அனுஷ்டானமும் கோல் விழுக்காட்டாலே பலிக்கிற தன்னுடையவா என்ன பண்றா? இதற்கு முன்பு மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டேன் பின்னாடி சொல்ல போறா. முன்பு இவர்கள் பெரியோர் அல்லது முன்பு இருந்தோர் அனுட்டதை கொண்டு அதையே தாங்கள் அனுட்டிக்கிறார்கள். அது தன்னுடையே என்னது சாஸ்திர சித்தமாக பலிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அளவந்தா ஸ்தோத்திரத்தையும் த்வதீய கம்பீர மனோ அனுசாரினகா என்கிறபடியே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரத்தை வைதிக விதிகள் பின்செல்லமிரே. அதனால பொதுவா என்ன அர்த்தம், ஒரு ரூல் விதின்னு இருந்தா அதை நம்ம அனுஷ்டிக்கணும். ஆனா அந்த வைதிகள் ஒரு விதியை எப்படி வருதுன்னு பார்க்கும்போது முதல்ல சான்றோர்கள் அல்லது வைதிகர்கள் அல்லது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவற்ற அனுஷ்டானத்தை பார்த்து கொண்டுதான் அந்த விதியை நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதான் நன்னூல் சூத்திரத்தையும் இலக்கியம் கொண்டு இலக்கணம் அறிதல்னுவா. அதாவது ஆரம்ப காலத்துல பிள்ளை தமிழே இல்லை, பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் எல்லாம் இன்னென்ன பருவத்துல இன்னென்ன பிள்ளை தமிழ்னு அவர் வரையறுத்து பாடுற. அவர் தன்னுடையே மயிரோட மதுரன மரட பெத்தவராகையாலே சப்பானி பருவம் செங்கீரை பருவம் தாலாட்டு பருவம் பல பருவங்கள் அவர் அருளி செய்து வந்தார். இதுவே ஒரு கோட்பாடாயிட்டு, பிள்ளை தமிழ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது ஆரம்பத்துல பிள்ளை தமிழ் பரிணமிக்காத காலம். அதனால ஒரு இலக்கியம் என்பது துவக்கத்திலே அது நடையாடாத போது அதனுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கணும் தெரியாது. அது நல்ல இலக்கியங்களை கொண்டு இப்படிதான் இருக்கணும் இலக்கியம் இலக்கணத்தை வகுக்கிறார். அந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும், அருட்டானம் எப்படி இருக்கணும்னு ததிய கம்பீர மனோ அனுசாரணகா என்கிறபடியே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரத்தை, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ண நடைமுறை பாவனை அனுஷ்டானத்தை பார்த்து அது நம்ம அனுஷ்டிக்க வேண்டியது. அது பின்னாடி போக வேண்டியதுதான். ராகத்தால சுயமியவ பிரவர்த்தராம் இடத்தில் ராகத்துக்கு விதி உட்பட மாட்டாது, ராகந்தனுக்கு விதியடியாகாது. அருளினன் என்ற பகவத் பிரசாதம் அறியாய்த்திரே. அதனால இனி அதனால எம்பெருமானே கிருபை பண்ணா ஆயினால் அவளுக்கு ருச்சி ஏற்படுது. அந்த ருச்சி ஏற்படுது யாரு, பகவான் தான். மயரோட மதுரன் மறுடினான் ருச்சி காரியமா வருது, பகவத் ருச்சி காசியமாக அதான் முக்கியம். அதனால ருச்சி ஏற்பட்டதுன்னே அவன் தான். ஆனா அது எந்த விஷயத்துல ருச்சின்னு பார்க்கணும். வகுத்த விஷயத்திலே ருச்சியிரே அதான் சொல்லிக்கிற. வகுத்த விஷயம்னா பகவத் விஷயம், இந்த ஆத்மாவுக்கு வகுத்த விஷயம் பகவத் விஷயம். இதர விஷயங்கள்னா விஷயாந்தரங்கள், அது தியாஜ்யமான விஷயங்கள். அதனால என்ன சொல்றாங்க, காமிய கர்மாதிகளுக்கு தியாஜ்யமாக ராயுது இருப்பது. காமிய கர்மாதிகள்னா உண்மையா ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படுறதுக்காக சில காரியங்களோ அனுஷ்டானங்களோ ஹோமாதிகளோ இல்ல பிரயத்தனங்களோ யத்னங்களோ பண்றோம் லௌகீக விஷயத்துல. அது அது அவ்வளவு உகந்ததல்ல. ஆனா வகுத்த விஷயத்துல என்ன ருச்சின்றது ரொம்ப ஸ்லாகியமான விஷயம். அதை பெரியோர்கள் எப்படி அனுஷ்டித்தார்களோ அதை அனுஷ்டிக்கிறார்கள் இவர்கள். சாஸ்திரத்தை வரியடியே கற்று அர்த்த நிர்ணயத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் நெடுங்காலம் செல்லும். அதை அபிசபித்து அதனுடைய தாத்பரியத்தை கேட்ட அனந்தரம் அனுஷ்டிக்கலாயிருக்கும். அதனால ஒரு சாஸ்திரத்தை ரொம்ப நம்ம பரிபூர்ணமா உணர்ந்து அதுக்கேத்த ஒரு ஐயம் திரிபுர கற்கும் யோகியதையும் இச்சையும் அறிவும் வயசும் வேணும். அப்படி இருந்தாலும் கூட அதை அனுஷ்டித்து உணர்வது ரொம்ப பல பல காலமாகும், பல ஜென்மம் கூட ஆகலாம். அதே சமயத்துல அதனுடைய தாத்பரியத்தை கேட்ட வனந்திரம் அனுஷ்டிக்கலா இருக்கும்னு அது ஏற்கனவே நல்ல கற்றுருந்த வேலை தலைமுறையோர் ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த சாஸ்திரத்தை நல்லா கற்று அதை அனுஷ்டிக்கிறார்கள். அதை நாம் அனுஷ்டிக்கும் போது எளிமையா போயிடுது, அவ்வளவு காலம் ஆகுது. அதனால்தான் விளைப்பாலன்றே போலன்றே முளைப்பால்னு பரமகாரணான சுவாமி பிள்ளலோ ஆச்சாரியும் தெரிவித்தார். நஞ்சியர் பிள்ளைக்கு, அதாவது நஞ்சியர் சுவாமி நம்பிள்ளைக்கு ரசவாதம் கைப்பட்டவன் இருந்தது எடுத்தெல்லாம் பொன்னாமா போலே பிரமேயம் கைப்பட்டிருக்கு சொல்லித்தெல்லாம் வார்த்தையாம். ரொம்ப முக்கியமான விஷயம் ரசவாதம்ன்றது. ஒரு இரும்பை பொன்னாக்குவது அந்த மாதிரி, அந்த இரும்பை பொன்னாக்கும் ரசவாதம் தெரிஞ்சவன் அவன் எதெல்லாம் தொடரானோ பொன்னாயிடும். அந்த மாதிரி பிரமேயம் கை, பிரமேயம்னா இங்க எம்பெருமான் தான் பிரமேயம். பிரமேயம் கைப்பட்டவன் யாருன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் தான். அவனுக்கு அவன் சொல்றதெல்லாம் வார்த்தையா இருக்கும்னு, அவன் சொல்றதெல்லாம் சாட்சாத் பரம பிரமாணம். ஆகையினால இது என்ன சொல்ல விஷயம்னா, சொல்ல வந்த கருத்து என்னன்னா, எம்பெருமானை ஆசிரியப்பது சரி, அடியார்களை முன்னிட்டு கொண்டு ஆசிரியப்பதுதான் சால சிறந்தது. அதுதான் தாத்பரியமே. முமுக்ஷர்வ சரணமகம் பிரபத்தியே என்கிற சுருடைய உபபிரம்மமான அபயப்பிரதானத்தில் நிவேதித்தம்மா என்ற ஸ்லோகத்தில் அவனை பெருமெடுத்தல் ததியர் முன்னாக பெற வேண்டும் என்று சொன்ன அர்த்தத்தை இப்பாட்டாலே சொல்லுகிறது. ஆக இந்த அவதாரிகளை இந்த பாட்டோட தாத்பரியத்தை ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமான ஆசிரியக்கும் போது அடியார்கள் முன்னாக ஆசிரியிக்க வேண்டும். இத சிவத்ரபோஷ்ண திவ்ய சாஸ்திரத்துல இதே கருத்து தான், இதுதான் சாரமான விஷயமே. 365 சூத்திரத்தை 405 சூத்திரம் வரைக்கும் பகவத் நிர்கேதக கிருபா பிரபாவம், எம்பெருமானுக்கு நிர்கேத காரணமில்லா கிருபை. ஆனா அந்த கிருபை நமக்கு கட்டாயம் கிடைக்குமா? அது ஃபெயில் ப்ரூஃபான்னா சொல்ல முடியாது. நம்ம பண்ண பாபங்கள் பிராபல்யம் இருக்கே, அது அவ்வளவு அடர்த்தியா இருக்கு. எம்பெருமான் தள்ளவும் கூடும், சுவாதந்திரியம் தலையெடுத்தா தள்ளவும் கூடும். கிருபா பெருகினா பாபம்லாம் போயிடும், கிருபா பேரு கிடைக்கும். அதனால நம்ம அத்தனை பாவம் பண்ணிருக்கோம், அவனையே உபாயமாக பற்றுமதி பேற்று கூடல் என்று. அதனால ததியர்கள் ஒரு அடியார்கள் மூலியமா பற்றினா நம்ம பண்ண பாவத்தை சமிக்கும்படி எம்பெருமான அவர்கள் விண்ணப்பிப்பார்கள் என்றபடி பத்பாத. அதனால்தான் ஆரம்பத்தையும் கடைசியிலையும் பரமாச்சாரியனார் சுவாமி ஆள வந்தார், பத்பாத மூலம் சரணமாம் பிரவத்தியேன்னு துவங்கி நாதமனம் விலோக்கியம் என்று அடியேன் எல்லாவுடைய தீய விஷயத்துக்கும் கொள்கலமாய் இருக்கிறேன், ஆனா பிதாமுதம் நாதமுதயம் என்று பாட்டனாருடைய சம்பந்தம் கொண்டு என்னை அங்கீகரிக்க வேணும் என்று யாரு பரமாச்சாரன் ஆள வந்தார் சுவாமி அப்படி விண்ணப்பித்தார்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரும் என்று பெரிய முதலாளரே முன்னிட்டார். பிரபத்தி பண்ணுகிறேன் இவனாகில் பேரவனாலேயாகில் இவர்களை முன்னிடுகிறது எதனில்? நம்ம எம்பெருமான தரணாதி பண்ண போறோம், எம்பெருமான் நமக்கு பேரை கொடுக்க போறோம். அப்ப நடுவில் ஒரு ததியர் அடியாரோ ஆச்சாரியனோ எதுக்கு என்ற கேள்வி வருது. அதுக்குதான் பதில் சொல்ற. சாபரதான இவன் பிரபத்தி பண்ணுகிறான் என்று இவனுடைய பூர்வாவஸ்தையை நினைத்து ஈஸ்வரன் சிபிக்கென்னவும் கூடும், அது செய்யாதபடி மறுக்க வண்ணாத மனுச்சரை இட்டு பொறுப்பிக்கவும் வேணும். இவனுக்கு பிறக்கும் மத்திய விசாயம் போட்கனாகியாலே மெய்யான விவசாய முடியாது முன்னிட்டல்லது காரியமாகாது என்று முன்னிடுவதனால நம்ம எவ்வளவு அபராதம் பண்ணிருக்கோம், அந்த அபராதத்தை பார்த்து எம்பெருமான் நம்மை தள்ளிவிடவும் கூடும் அவனுடைய. அதனால யார் வார்த்தையை அவன் தட்டாமல் இருப்பானோ, யார் அவனை உறுதியாக அத்தியாவசியமாக பத்திருக்கிறார்களோ அவர்களை முன்னிட்டு நாம் அவனை ஆசிரியிக்க வேண்டும், அப்போ அவசியம் கிடைக்கும் என்று சொல்ற. சரி சுவாமி, இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கான்னா ரெண்டு முக்கியமான பிரமாணம் எடுக்கிறார். இந்த நாலஞ்சு பிரமாணம் எடுக்கிறார், இந்த திருத்தம்பியார் எடுக்கும் இந்த ரெண்டு பிரமாணம் எங்கே எடுக்கிறார்? இதே பிரமாணத்தை தான் ஸ்ரீவத்தன போட்ட திவ்ய சாஸ்திரத்துல ஆச்சாரிய விமானமே உத்தாரன்றதுக்கு இதே ரெண்டு பிரமாணத்தை தான் அங்க எடுக்கிறார். அப்போ திருத்தமையனார் திருத்தம்பியார் ஒரே பாதையிலே சென்றிருக்கிறார்கள் பார்க்கணும். வேறாக ஏற்றி இருப்பார் வெல்லுமே மற்றவர்களை சாத்தி இருப்பார் தவம், அதாவது அந்த நரசிம்மமூர்த்தியை ஆசிரியப்பாளர்களுடைய அவர்களை சாத்தியிருப்பவர்கள் சாத்தியிருப்பவர்களுடைய தவம் இன்னும் சாத்தியமானது. முன்னாடி பார்த்தோம் எம்பெருமான் நம்ம நேர ஆசிரியப்பது, அவர்கள் அடியார்களை ஆசிரியப்பது நமக்கு அது ஒரு பெரிய வரம். அது மாதிரி வில்லிபுத்தூர் தங்கள் தேவரை வல்ல பரிசு அறிவிப்பிறேன் என்று அறப்பெரியவன் எம்பெருமான் அவனை நாம் அணுவது மிகவும் கண்டம். என்ன செல்வர் பெரியர் நாம்ளோ சிறுமானிடவர், ஆனா ஒரு யுக்தி இருக்கு. நம்ம வில்லிபுத்தூர் தங்கள் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை, பெரியாழ்வார் சம்பந்தம் பெற்றவர் நாம். அவன் வான்னா உட்காருவான், இருநா இருப்பான், திருமஞ்சனம் கண்டருன்னா கண்டுருவான். தேவம் தன்னையும் பாடியாட திருத்தின்னு ஆனிலுமைக்கு ஏதாவது வெண்ணெய் இணைந்த கொடுங்கும்னா திருமஞ்சனம் பண்ணுவான். அப்படி அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் எம்பெருமான், அந்த பெரியாழ்வாருக்கு நம்ம வேண்டிவான். அதனால ரொம்ப ஸ்லாகியமான விஷயம் இது என்று இதே விஷயத்தான் சிவத்தன மூர்த்தன சாஸ்திரத்திலே தாற்பயமா எடுத்துக்கிறார். அதுதான் தொண்டர் 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 தொண்டன் சடகோபர் என்றும் அடிகளடியே நினியும் அடிவர்கள் தம்மடியானும் சடகோபர் என்ன என்ன மாறன் படித்தது வரைக்கும் அங்கே இருக்கோன் என்று அந்த கலியனும் அடிகளடியே நினியும் அடியவர்கள் தம்மடியானும் ஆற்றுழுவார பாதமவே தொழுதின் சீர்கழுதோல் செய்யும் சிறப்பின் முதலாழ்வார்களும் அடியார் கண்ணை ஆட்படுத்துவனர் என்று அவனாதிபிரானில் சுவாமி திருப்பானாழ்வாரும் இப்படி இந்த ததிய சேஷத்துவத்தை ரொம்ப ஸ்லாகியமாக நிர்ணயித்திருக்கிறார்கள். அதனால்தான் ஸ்ரீவத்ரபூஷ்ணன் ஆரம்பத்தில் அந்த 405 சூத்திர ஆரம்பத்தில் இந்த மத்த ஆழ்வார்களின் வார்த்தை கொண்டு நிர்ணயிப்பதை விட தேவமத்தரியே நிற்கும் அவர்களை பார்த்து சிரித்திருப்பார் வார்த்தை எம்பெருமான் கிடைக்கும் போது ஒரு மாதிரி பேசுவா, எம்பெருமான் பிரிவா பிரிவிலே ஒரு மாதிரி பேசுவாவா. அப்படி பிரிவு சேர்த்தி என்ற ஒரு அந்த பிரசக்தி இல்லாமல் ஆழ்வாரியே தேவபக்தரியார் நினைக்கும் இந்த மதுரகவி ஆழ்வாரின் வார்த்தையை கொண்டல்லவோ நிச்சயிப்பது என்று அங்கு பரமகாருணான் சுவாமி புல்லோகாச்சாரியார் தெரிவிப்பது இங்கு நினைக்கத்தக்கது. அதனால் இந்த பாட்டோட தாத்மரியமே அடியார்களை கொண்டு ஆசிரியப்பது, அது சாஸ்திரம் தெரியுமா வாழ்க்கலாம், எப்படி அவர்கள் இந்த சாஸ்திரத்தை அனுட்டிருக்கார்கள், இதுக்கு பிரமாணங்கள் என்னன்னு ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்டி அருள்கிறார் சுவாமி நாயனார். தூயோமாய் வந்த பதத்துல இதுக்கு மேல தூயோமாய் வந்தோம், தூய்மைனா என்ன, அதுல ரொம்ப பிரமாணமான திருஷ்டாந்தம் காட்டுறார். பல இடத்துல சுவாமி நம்மள வீட்டிலே இதுல எடுத்திருக்க, தூய்மையாவது தான் சிலவற்றை ஏறிட்டுக் கொள்ளாதே நம்முடைய ரட்சை அவனாலே என்ன இருக்கை. நம்ம இந்த ஆத்மா எம்பெருமானுடைய சொத்து, அதனால நம்ம ஒரு பிரயத்தனம் ஏற்கனவே பல முறை பார்த்தோம், நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணி அவனை ஆசிரியக்கணும்ன்றது ஒண்ணும், அது இந்த சுரூபத்துக்கு சேராது. எம்பெருமான் தான் நம்மை வந்து கை கொள்ளணும், ஏன்னா அவனுடைய சொத்துன்னா, அப்ப அவன்ல நம்ம அடையறதுக்கு முயல வேண்டும், ஏன்னா அவன் தான் இந்த சொத்தான ஆத்மாவுக்கு சுவாமி என்று நம்முடைய அது மட்டும் அத்தோட இல்லாம மேலும் விளக்குகிறான். அதை இப்ப சொல்ல போற பங்கிக்கு இது அவதாரிக்க மாதிரி பல இடத்துல கோமண சுவாமி சொல்வார். முதல்ல ஒரு அவதாரிக்கும், அவதாரிக்கின்றது பாசனத்துக்கு கொடுத்துடுற, வியாக்கியானத்துல அங்கங்க சொல்லும் போது ஒரு பங்கி இடுவார், அந்த பங்கி வரப்போற ரெண்டு மூணு பங்கிகளுக்கு அது அவதாரிக்க மாதிரி இருக்கும். சுவாமி நம்பிள்ளையும் சரி, சுவாமி மணவாள மாமனும் சரி, இந்த சுவாமி நாயனாரும் சரி, சுவாமி மணவாள மாமனும் இந்த சைலியை ஈட்டிலிருந்து எடுத்திருந்திருக்கான்னு தோன்றது. இதுதான் கோமண சுவாமி அடிக்கடி சொல்வார், தூய்மையாவது தான் சிலவத்தை ஏறிட்டுக் கொள்ளாது நம்முடைய ரட்சை அவனால் என்று இருப்பது. சரி, இப்ப தூய்மைனா என்னன்னு சொல்லிட்டார், இதுக்கு உடனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், அதை விளக்கிற ராவண பவனத்தை விட்டு போந்தான் வழியிலே மொழிகி வந்தான் என்னையே ஸ்ரீ விஷ்ணாழ்வான் ராவண பவனத்தை விட்டு சக்கரவர்த்தி திருமையை ஆசிரியப்பதற்காக வந்தான், வழியில கடல் கடந்தான் வந்தான். அப்ப அந்த கடல்ல ஒரு முழுக்கு போட்டானா, சேத்துக்கரைக்கு தான் வரான், திருப்புராணி சேத்துக்கரையிலே ஒரு முழுக்கு போட்டு வந்திருக்கலாம், இல்லை, ஏன்னா தூய்மைன்றது தேகத்தால் இல்லை, தோல்பொறையே போமதுக்கு பழுதிலா யோக்கியதை வேண்டும் ஆச்சார தீர்த்த ஒரு சூத்திரம், அது நார்மல் கர்மயோகிகளுக்கோ மற்ற உபாயங்களை பற்று உபாசகர்களுக்கு, பிரபன்னனுக்கு எம்பெருமான் தானே உபாயம், இதுல தேக ஆத்மாக்கு தான் தூய்மையை பார்க்கணும். ஆத்மாக்கு தூய்மை என்பது என்ன, எம்பெருமானே ரக்ஷகன் என்று அத்தியவசித்திருப்பது. அதனால் ஸ்ரீ விஷ்ணாழ்வான் வரவழியில ஒரு முழுக்கு போட்டு வந்த சமுதிரத்தை ஒன்னும் ஸ்நானம் பண்ணி வந்ததா தெரியலையே. இதுக்கு மேல ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்றா, இதுவும் ஸ்ரீவத் நம்போஷ்ணத்தை அப்படியே பார்க்கலாம், ரொம்ப அற்புதமான விஷயம். தூசியேறின படை நடுவே நின்றே பரம ரகசியம் கேட்டது, ரொம்ப பிரமாதம். நீசர் நடுவிலே இவ் அர்த்தம் கேட்டதுன்னு அங்க ஸ்ரீவத்ர போஷ்ணத்துல விஷய நேமமே உள்ளது என்ற இடத்துல விளக்குகிறார் சுவாமி பல்லவாச்சாரியர். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார், பரம ரகசியம், அதாவது சரமஸ்லோகத்தையே தெரிவிக்கிறான். பரம பகவத்கீதை அர்ஜுனருக்கு எம்பெருமான் உபதேசிக்கிறான், அது நீசர்கள் பல நீசர் நடுவே இல்லை வர்த்தம் கேட்டது, தூசியேறின படை நடுவே நின்றே, அதாவது பெரிய போர்க்களம், தூசி வந்து தும்புமா இருக்கு, நீசர்கள் இருக்கானே, அவர் நடுவிலேயே பரமராசியும் கேட்டது. அதனால தூய்மை என்பது இந்த தேக தூய்மை அல்ல, ஆத்ம தூய்மை, அது எம்பெருமான் ரட்சகன் என்ற தூய்மை என்று ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார். இதுக்கு மேல நேசனுக்கு நீக்கு, நம்ம இந்த பாசுரத்தை சேவிக்கும் போது சேர்த்து சேவிக்கும் போது நேசனுக்க நீ கேளோர், மற்ற இடத்துல பரவாயில்ல, இந்த இடத்துல நீ கேள்னு சொன்னா இந்த திரையை நீக்காத கதவை திறக்க வேண்டாம்னு அர்த்தம் பொதிந்துவிடும். 28வது பட்டம் சுவாமி அடிக்கடி சாதிக்கும் போது நீக்கு ஏதோன்னு பிரித்து சேவிக்கணும், அர்த்தம் மாறிடும்னு பல காலம் தெரிவிப்பார். அதனால நீ நேசரே கரு நீக்குன்னா உன் திருக்கையாலே இந்த திருவாசலை திறந்து விட வேண்டும். நாங்க திறக்கிறதோடு நீ திறக்கிறதான் பா சாகியம். நீ அனுமதி கொடுக்க நாங்க உள்ள போனோம் என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, நேச நிலைக்காதுன்னா இந்த கதவுக்கு நேசம் உண்டு என்ன அர்த்தம் ஆகுது என்ன சுவாமி? இது கதவோ அச்சித்து அதுக்கு நேசம் இருக்குமா? இது சும்மா ரெண்டு மூணு அதுக்கு வியாக்கியானத்திலே முன்பு இப்படி இருந்த விஷயத்தை காட்டுகிறார். ஒன்னு ஸ்ரீராமாயணத்திலிருந்து காட்டுறார், ஒன்னு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலிருந்து. அகால பரிணோ விருட்சகா அவிருட்ச பரிம்லானா என்று எம்பெருமான் காடேற போகும்போது அந்த புஷ்பங்கள் புஷ்பிக்கும் காலத்தில் புஷ்பிக்கவில்லை, அவன் திரும்பி வரும்போது அது மலரும் காலமே இல்லை, அப்ப புஷ்பிக்கிறது. அகால பரிணோ விருட்சகா என்று அந்த பிரமாணம். அப்போ ஒரு ஸ்தாவரமே இப்படி எம்பெருமானுடைய பிரிவுக்கும் வரவுக்கும் அது எம்பெருமான் மீது அத்தனை நேசமா இருக்குன்னு பாக்குறோம். அதே போல ஒரு சகடாசுரன் இருக்கான், அவன் சகடத்துள்ளே ஆவேசிக்கிறான். அப்ப சகடம் ரொம்ப எம்பெருமானுக்கு பிரதிகூலமா மாறிடுறது. அதுதான் தெரிவிக்கிற இந்த ஸ்தாவரத்துக்கு, இந்த ஸ்தாவரங்களுக்கு எம்பெருமானுடைய பிரிவாத்தாமலே துன்பமும், எம்பெருமான் சேரும்போது சுகமும் உண்டானால் கதவுக்கு ஒன்றும் நேசம் அன்பு இருப்பதோ ஸ்நேகம் இருப்பதோ ஆச்சரியம் இல்லையே. அன்பய விதிரேகங்களில் ஹர்ஷசோகம் உண்டானால் ஸ்நேகம் உண்டாக தட்டில்லையரே. சகடத்திலே அசுரன் கிடந்த உபாதி அனுகூலரும் அச்சேத்திர சமாதியிலே அங்குத்தைக்கு ஒரு பானாரே. ஒரு சகடத்தில் ஒரு அசுரன் வந்து ஏறும்போது, சகடம்ன்றது அச்சேத்தனம், அதுல ஒரு அசுரன் வந்து தீய செயல்கள் புரிந்தான். அப்போ இந்த திருக்கதவிலே ஒரு ஸ்நேகம் வந்து குடிக்கொள்வது என்ன ஆச்சரியம்? என்ன சுவாமி அச்சித்தில போய் இப்படி இருக்குமான்னா, உடனே பெருமாள் திருவிழா இருக்கிற படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் என்று படியாய் கிடக்கிறோரோபாது நிலையும் கதவுமாய் நிற்பாரை கிடக்குமரே. அதனால அந்த படி என்ன பார்க்கறது, எம்பெருமான் திருப்பவளையத்தை நோக்கி கொண்டு செல்கிறது. அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாருதா ஆனந்தம் உண்டாரான் பார்த்துட்டு, அந்த மாதிரி இந்த கதவும் நேசநிலை கதவுமாக நிலையம் கதவும் பொருத்தின நேசநிலை கதவுமாய் விளங்குகிறதுன்னு பார்க்கிறோம். ஆக இந்த மூன்று விஷயங்களை சம்பிரதாய அர்த்தத்தை பொழிகிறார் சுவாமி நாயனார். அதை யதாமதி யதாசக்தி அடியேன் விண்ணப்பித்து சுவாமி அழியமடவாத பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம்.